புளுசை வானொலி நேர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். வீட்டுக்கு வீடே வானொலி பெட்டிக்கரைகள் குழுமையிருந்து இன்றைய முத்தமிழோசை வானொலி நிகழ்ச்சிகளை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் எமது அந்த தமிழ் உறவுகளே, இன்று ஜூன் மாதம் 10 சனிக்கிழமை 2023 நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய முத்தமிழோசை வானொலியை வான் அலைகளின் ஊடாக செவிமடுக்க காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே இன்றும் முதலாவதாக இன்றைய திருக்குறள், இன்றைய திருக்குறளை தருவதற்காக எமது அன்புக்கும் மதிப்புக்குரிய ஆசிரியர் திரு தவராஜா பசுபதி பிள்ளை அவர்கள்.
வணக்கம் சன், வணக்கம் நேர்களே. இன்றைய குறள் அமுதத்தில் வெகாமை என்னும் அதிகாரத்தில் இருந்து ஒரு குறட்ப. நடுவின்றி நன்பொருள் வெகின் குடி போன்ற குற்றமும் அங்கே தரும். நடுவின்றி நன்பொருள் வெகின் குழி போன்றே குற்றமும் வாங்கியே தரும். இக்குறட்பாவின் பொருளை நோக்குவோம். ஒருவர் நடுநிலை அல்லாத நேர்மையற்ற வகையில் பிறர் பொருளை கவர விரும்புவாராயின் அச்செயல் அவரது புகழையும் அவரது குடும்பத்தின் புகழையும் கெடுத்து விடுவது மட்டுமல்லாமல் குற்றங்களை மீண்டும் மீண்டும் செய்ய தூண்டும் என விளக்கம் தருகின்றனர். நடுவின்றி நன்பொருள் வெகின் குடி போன்றே குற்றமும் வாங்கியே தரும். மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
கடந்த வாரம் நியூசிலாந்து தமிழ்ச் சங்கமும் நியூசிலாந்து முத்தமிழ்ச் சங்கமும் இணைந்து நியூசிலாந்து பாடசாலைகளிலே தமிழ் மொழியை ஒரு பாடமாக அறிமுகப்படுத்துகின்ற ஒரு முன்னோடி நடவடிக்கையிலே ஒரு குறிப்பிடத்தக்க மைல் கல்லை எட்டி அதனுடைய ஒரு அங்கமாக சிறப்பு பாடத்திட்டத்தினை தயாரித்து அவற்றை நியூசிலாந்து நாட்டினுடைய அமைச்சர் கௌரவ மைக்கேல் வூட் அவர்களிடம் கையளிக்கின்ற நிகழ்வு இடம்பெற்றது. அன்றைய தினம் பல தமிழன்பர்களை அந்த நிகழ்ச்சியிலே காணக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக பலர் எமது முத்தமிழோசை வானொலி நிகழ்ச்சியை கேட்டுவிட்டு பாராட்டி மனம் விட்டு பாராட்டியிருந்தார்கள். அந்த வகையிலே குறிப்பிடத்தக்க ஒருவர் தான் திருவாளர் கோமதி நாயகம் அவர்கள். அவர் பல்வேறு கருத்துக்களோடு எமது நிகழ்ச்சியை சிறந்த முறையிலே வரவேற்று கருத்துக்களை தெரிவித்தார். அந்த வகையிலே அவ்வாறான தமிழன்பர்களின் ஆலோசனைகள் எங்களை மேலும் எங்களுடைய பாதையிலே முன்னேறிச் செல்வதற்கு வழிவகுக்கும் என்ற வகையிலே அவருக்கு எங்களுடைய நன்றிகளை இந்த நிகழ்ச்சியினூடாக தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியிலே அடுத்ததாக இவ்வாரத்துக்கான விருப்பத் தெரிவு பாடல், இந்த பாடலை விரும்பியிருக்கின்ற நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய செயலாளர் திருவாளர் பொன்னுத்துறை குமாரசாமி அவர் தம் பாரியார் மருத்துவ கலாநிதி திருமதி ஜோகேஸ்வரி குமாரசாமி ஆகியோரின் விருப்பமாக புல்லாங்குழல் கொடுத்த மூங்கிலே திரைப்பட பாடல் இதோ நேர்களுக்காக.
குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே, புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே கொடுத்தான், நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான், நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான். இல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே, வண்டா
இந்திய நாட்டில் கடந்த வாரம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்திய ஒடிசா ரயில் விபத்து, அந்த விபத்து தொடர்பான தகவல்களோடு உங்களை சந்திப்பதற்காக எமது நிகழ்ச்சியிலே இணைந்திருப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் ஆசிரியர் திரு லீனப்பு அருள்தாசன் அவர்கள்.
கடந்த வாரம் ஜூன் 2 மேற்கு வங்காளத்தின் ஷாலிமார் ரயில்வே நிலையத்தில் இருந்து சென்னைக்கு வந்து கொண்டிருந்த கொரமண்டல் எக்ஸ்பிரஸ் ரயில் ஒடிசா மாநிலம் பாலசோர் மாவட்டத்தில் உள்ள பஹனகா ரயில் நிலையத்திற்கு அருகே வந்தபொழுது அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சரக்கு வண்டியுடன் மோதியது. இதைத் தொடர்ந்து 2 வண்டிகளும் அருகே இருந்த தண்டவாளத்தின் மேல் விழுந்ததால் அந்த பாதையில் வந்து கொண்டிருந்த பெங்களூர் வண்டி மோதியதில் 3 வண்டிகளும் விபத்திற்குள்ளாகியது. பெட்டிகள் ஒன்றின் மேல் ஒன்று ஏறி நின்று 4 மாடி வீட்டு உயரத்திற்கு எழுந்து நின்றன என அங்குள்ளவர்கள் கூறியுள்ளனர். தற்போதைய நிலவரப்படி 288 பயணிகள் உயிர் இழந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மொத்தம் 800 பேர் வரை இந்த ரயிலில் பயணிக்க முன்பதிவு செய்துள்ளதாகவும், சென்னையைச் சேர்ந்த 150 மேற்பட்டோர் இந்த ரயிலில் வந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் 900 மேற்பட்டோர் இதுவரை காயம் அடைந்துள்ளதாக தெரிய வருகிறது. இதனிடையே 40 பயணிகளின் உடல்களில் வெளிப்புற காயம் இல்லாமல் ரயில் பெட்டிகளில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது. இந்தியாவில் மட்டும் ஒரு நாளில் ரயிலில் பயணம் செய்வோரின் எண்ணிக்கை ஆஸ்திரேலியாவின் ஒட்டுமொத்த மக்கள் தொகைக்கு இணையானது. சில விடயங்களை கவனிப்போமாயின், விபத்து இடம்பெற்றது மாலை 6:30 வண்டியானது சரியான வேகத்திலேயே சென்றுள்ளது. 128 கிலோமீட்டர் அதாவது மணித்தியாலத்திற்கு 128 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றது. வேக கட்டுப்பாடு அந்த பகுதியில் 130 கிலோமீட்டர். சென்னையிலிருந்தும் மற்றும் பல மாநிலங்களிலிருந்தும் பலரும் விமானத்தின் மூலமும் வீதி போக்குவரத்து மூலமும் ஒடிசா சென்றனர். பயணித்த உறவுகளின் நிலை அறியவே அங்கு சென்றனர். விபத்து நடந்த இடத்திலிருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில்தான் வைத்தியசாலை ஒன்று உள்ளது. காயப்பட்ட பலர் அங்கேதான் கொண்டு செல்லப்பட்டனர். இறந்தவர்கள் வைத்தியசாலையிலும் அருகிலுள்ள பாடசாலையிலும் வைக்கப்பட்டிருந்தனர். விபத்து நடந்து 15-20 நிமிடங்களுக்குள்ளேயே 300 மேற்பட்ட அயல் கிராமத்தவர்கள் தாமாகவே மீட்பு பணியை ஆரம்பித்து முடியுமான உதவிகளை செய்தனர். வழக்கம் போலவே சிலர் மொபைல் போனிலும் வீடியோ எடுப்பதிலும் படம் எடுப்பதிலும் ஆர்வமாக இருப்பதை காணக்கூடியதாக உயிர் பிழைத்தோர் வேதனைப்பட்டனர். சிக்னல் கருவிகளை கட்டுப்படுத்தும் இன்டர்லாக்கிங் சிஸ்டத்தில் தான் தவறு என கூறப்பட்ட போதும் உயர் அதிகாரிகளில் ஒருவர் இந்த கூற்றை முற்றாக நிராகரித்துள்ளார். இந்த மோசமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாயும், பழு காயம் அடைந்தவர்களுக்கு 2 லட்சம் ரூபாயும், சிறிய காயங்களுடன் இருப்பவர்களுக்கு 50,000 ரூபாயும் இழப்பீடு வழங்கப்படும் என அரசாங்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் சம்பவத்தை தொடர்ந்து வதந்திகளுக்கும் குறைவில்லை. இது தீவிரவாத அமைப்பின் சதி செயல், பாகிஸ்தான் தீவிரவாதிகளின் கைவரிசை மற்றும் விபத்து நடந்த இடத்துக்கு அருகில் ஒரு மசூதி உள்ளது. ஆனால் ஆராய்ந்து பார்த்ததில் அங்கு எந்த மசூதியும் இருக்கவில்லை, கோவில் ஒன்று மட்டுமே உள்ளது. அத்துடன் புகைவண்டி நிலைய பொறுப்பதிகாரி ஸ்டேஷன் மாஸ்டர் ஒரு முஸ்லீம் என்று கூட கூறி இந்த சதிக்கு அவரும் ஒத்துழைப்பு வழங்கியுள்ளார் என சமூக தளங்களில் பல கதைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டது. ஆயினும் எல்லாமே உண்மைக்கு புறம்பானவை. மத்திய ரயில்வே மந்திரி அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் உடனடியாகவே தளத்துக்கு சென்று மீட்பு பணிகளையும் மறு சீராக்கத்தையும் கண்காணித்து வருகிறார். விபத்து நடந்து 51 மணி நேரத்தின் பின் பாதை சீராக்கப்பட்டு 2 சரக்கு வண்டிகள் பரிசோதனை பயணம் மேற்கொள்ளப்பட்டது. எந்த பிரச்சனையுமின்றி பரிசோதனை பயணம் வெற்றி பெற்றது. மனிதாபிமான ஒத்தாசைகள் உதவிகள் என்று பார்க்கும் பொழுது கிரிக்கெட் வீரர் ஷேவாக் அவர்கள் பெற்றோரை இழந்து தவிக்கும் குழந்தைகளின் கல்வியை அவர் நடாத்தி வரும் ஷேவாக் பாடசாலை பொறுப்பேற்கும் என்றும், பெற்றோரை இழந்த பிள்ளைகள் விடுதியில் தங்கி பயில முழு செலவையும் தமது நிறுவனம் பொறுப்பேற்கும் எனவும் கூறியுள்ளார். இதுபோன்றே பிரபல வியாபார நிறுவனமான அதானி குழுமமும் பிள்ளைகளின் கல்வி செலவு பொறுப்பை ஏற்க முடிவு செய்துள்ளதாக அறிவித்துள்ளது. இறந்தவர்களுக்கும் காயப்பட்டவர்களுக்கும் மட்டும்தான் நிவாரணமா? எமது விவசாய நிலத்தில் ரயில்களின் பாகங்கள் வீசப்பட்டு பயிர்களுக்கு பலத்த சேதம், எமக்கு நிவாரணம் தேவை என விவசாயிகள் சிலர் கோரிக்கை வைத்தனர். ஆக மொத்தம் பல கோணங்களில் குற்றம் சுமத்தப்பட்டிருந்தாலும் விபத்துக்கான சரியான காரணம் இன்னும் முழுமையாக கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதே உண்மையாகும். நன்றி.
இன்றைய தினம் மொழிப்போர் தியாகிகள் வீரபடக்க நாள் நினைவு கூறப்பட இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே அந்த மொழிப்போர் தியாகிகள் தொடர்பிலே சில விளக்கங்களை தருவதற்காக நிகழ்ச்சியிலே இணைந்திருப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் முனைவர் திரு லக்குவன் சொக்கலிங்கம் அவர்கள்.
தமிழ் மொழி போராளிகள் பற்றி நினைத்தாலே நம் உள்ளமெல்லாம் நிறையும் முக்கியமான பெயர்கள் நம் தமிழ் மொழியின் வளத்தினை, அழகினை, உயர்வினை எப்பொழுதும் நிலைக்க வைக்கின்றன. அவ்வகையில் சுவாமி வேதாசலம் என்ற தன் பெயரை மாற்றிக்கொண்டார் மறை மலை அடிகள். சூரிய நாராயண சாஸ்திரி என்ற தன் பெயரை மாற்றிக்கொண்டார் பரிதிமார் கலைஞர். கி ஆ பே விஸ்வநாதம், தேவனே நே பாவானர், பெருஞ்சித்திரனார், பேராசிரியர் இலக்குவனார் போன்றோர் தமிழ் மொழிக்கு ஆற்றிய தொண்டு அளப்பிற்கரியது. தமிழ் போராளிகள் பற்றிய நினைவு தினம் இன்று மாலை 7 மணி அளவில் மவுண்ட் ராஸ்கில் போர் நினைவு மண்டபத்தில் நடைபெற இருக்கிறது. அந்நிகழ்வில் உங்கள் அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறார் இந்நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு பிரேம்குமார். இக்கால இலக்கியம் என்னும் போர்வையில் கொச்சை தமிழ் நடைகள் உடைய படைப்புகள் கோலோச்சுகின்றன. இதனால் தமிழுக்கு மேலும் கேடுகள்தான் விளைகின்றன. எழுத்து மொழியை வலியுறுத்திய பேராசிரியர் இலக்குவனாரின் கருத்துக்களில் ஒன்றை காண்போம். இன்று நம்மில் சிலர் மொழியின் உயிர் வழக்கு மொழியில்தான் உள்ளது, வழக்கு மொழியேதான் எழுத்து மொழியாகவும் கொள்ளப்படல் வேண்டும் என்று கூறி கொச்சை வழக்குகளை எழுதி மொழியை சிதைத்து வருகின்றனர். வழக்கு மொழி என்பது இலக்கணம் அற்றது என்று அன்று, அதுவும் திருத்தம் உடையதாகவே இருக்க வேண்டும் என்பது தொல்காப்பியர் கொள்கை. அன்றியும் பேசுவது போல் எழுத வேண்டுமா, எழுதுவது போல் பேச வேண்டுமா என்ற ஆராய்ச்சியும் இன்று நிலவுகின்றது. பேச்சு வழக்கு வேறு, எழுத்து வழக்கு வேறு என்றாலும் இரண்டும் இலக்கண நெறிக்கு கட்டுப்பட்டன என்பதே தொல்காப்பியர் கூற்று. மொழியை உருவாக்குவதில் கற்றோருக்கும் கல்லாருக்கும் பங்குண்டு. கற்றவர்கள் தொகை குறைவு, கலாதவர் தொகை மிகுதி. இது பெரும்பான்மையோர் காலம். அதிலின் கல்லாரை பின்பற்றி கற்றார் மொழியை வளர்த்தல் வேண்டும் என்பர் சிலர். ஆனால் தொல்காப்பியர் கருத்தோ அற்றன்று. எல்லா துறைகளிலும் கற்றோர் வழியே மற்றையோர் செல்ல வேண்டும் என்பது உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே நிகழ்ச்சி அவர்களுக்கென என்று கூறியுள்ளார். கற்றோர் கையாளும் நுண்மொழிதான் நம் தமிழ்மொழி. இனிமை, தூய்மை, வளமை, செம்மை, உண்மை, நுண்மை முதலிய பண்புகளை கொள்ள முடியும். செந்தமிழ் என்னும் பெயரே சான்று பகரும். எழுத்து மொழிதான் பேச்சு மொழியை திருத்தி செம்மைப்படுத்தி இனிமையாக்கி வளமுற செய்வது நிலைக்கச் செய்யும் என்று தன் கட்டுரையில் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் என்ற குரல் நெறி பற்றிய கட்டுரையில் 1868 என்று மிகவும் தெளிவாக கூறினார் பேராசிரியர். ஊடகங்கள் வாயிலாக தமிழ் கொலை நடைபெற்று வரும் இக்காலகட்டத்திலாவது நாம் விழித்தெழுந்து எழுத்து நடையை போற்றி தமிழை வாழ வைக்க வேண்டும். கலப்பும் சிதைவும் அற்ற தமிழ் நடை குறித்து பேராசிரியர் தன் கையெழுத்து பிரதியில் தம் வாழ்க்கை பாவியத்தில் பின்வருமாறு குறிப்பிடுகிறார். தலைநகர் சென்னையில் தமிழின் வாழ்வு கற்றோராலும் கல்லாராலும் சிதைவுற்றதுவே. செந்தமிழ் மொழியில் அயல் சொல் கலந்தே அலாவுறுதல் கற்றவர் என்பவர் நற்றொழிலாவது சொற்களை சிதைத்து சொல்லாடுதலை கல்லார் இயல்பாய் கை கொண்டனரே அன்றையும் மறுமலர்ச்சிதனை வண்டமிழ் கிளைத்திட முனைவோர் போன்று முத்தமிழ் மொழியில் வேற்றுமொழியின் வேண்டா சொற்களை நூல் அறிவு இல்லாதவர் நூலும் கொச்சையை புகுத்தி எழுதி புதுமைப்படுத்தினார். இலக்கணம் எதற்கு எழுத்தாளருக்கு? இலக்கணம் அறிந்தோர் எழுத்தாளர் ஆகார் என்று செம்பாந்திங்கும் இருந்தனர். மரபு நெறியில் வளர்வதே செம்மொழி. இன்றும் தமிழ் மொழி நின்று நிலவுதல் தொல்காப்பிய நெறி தொடர்ந்து செல்வதே. அதிலின் அந்நெறி அனைவரும் போற்ற நற்றமிழ் மரபில் நன்னூல் பெருக்கிட புலவர்கள் படையை பெருக்கிட செய்க என்பதே பேராசிரியர் அவர்களின் வேண்டுகோள். அழிவிலிருந்து தமிழன்னையை மீட்டெடுக்க நாம் ஒவ்வொருவரும் அவர் கூறும் வழியில் தமிழரை காக்கும் படைஞராக மாற வேண்டும். தமிழ் மொழியையும் தமிழினத்தையும் தமிழ் உலகையும் காக்க வேண்டும். நிகழ்ச்சியிலே அடுத்ததாக நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் சிறப்பு அறிவித்தல்கள் சில. நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய ஜூன் மாதத்திற்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்றுகூடல் இன்று சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம் பிற்பகல் 2 மணி வரை இலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே நடைபெற இருக்கின்றது. இன்றைய நிகழ்விலே திருவாளர் பாலசுப்பிரமணியம் அவர் தம் குடும்பத்தினர்கள் காலம் சென்ற அவருடைய பேத்தியார் நினைவாக வழங்குகின்ற மதிய போசனத்துடன் கூடிய நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியிலே அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்து விடாதீர்கள், இந்த நிகழ்வு இன்று காலை 10 மணி தொடக்கம் பிற்பகல் 2 மணி வரை இலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே நடைபெற இருக்கின்றது. மற்றொரு நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய சிறப்பு அறிவித்தல் ஒன்று. வருகின்ற 17ஆம் தேதி ஜூன் மாதம் சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம் பிற்பகல் 2 மணி வரை இலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே மற்றொரு ஜூன் மாதத்திற்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்றுகூடல் நடைபெற இருக்கின்றது. அன்றைய தினம் திருமதி சத்தியமூர்த்தி அவர்களுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட இருக்கின்றது. இந்த நிகழ்வு வருகின்ற 17ஆம் தேதி ஜூன் மாதம் சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம் பிற்பகல் 2 மணி வரை இலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே நடைபெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது இந்நிகழ்விலே கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். நிகழ்ச்சியிலே அடுத்ததாக சமூக அறிவித்தல் ஒன்று. மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நினைவு நாள் விழா 2023 இன்று சனிக்கிழமை மாலை 6 மணி தொடக்கம் பாவலர் ஏறு பெருஞ்சித்தினரார் அரங்கம் மவுண்ட் ரூஸ்கில் போர் நினைவு மண்டபம் இலக்கம் 13 மே ரோட் மவுண்ட் ரூஸ்கில் ஆக்லண்ட் 1041 நடைபெற இருக்கின்றது. மொழியாகிய நம் மூச்சாகி வழிநடத்திக் கொண்டிருக்கும் தமிழுக்கு விழா. தாய்மொழி தமிழை அரியணை ஏற்றிய மொழிப்போர் ஈகிகளை வழங்குகின்ற நன்னாள். வளரும் தலைமுறைக்கு கடந்து வந்த வரலாற்றை அறியப்படுத்தவும் நம் தலைமுறைக்கு கடந்து வந்த வரலாற்றை நினைவுபடுத்தவும் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நினைவு நாள். தமிழ் மொழி போட்டிகள், தமிழ் பள்ளி குழந்தைகளின் மேடை நிகழ்ச்சி, அறிஞர்கள் உரை, தமிழிசை என்ற வகையிலே வடிவமைக்கப்பட்டு வருகின்றது. அரங்கம் திறப்பு மாலை 4 மணி தொடக்கம். ஓவிய போட்டிகள் மற்றும் எண்ணும் எழுத்தும் விழா தொடங்குவதற்கு முன்னர் நடைபெறும். ஓவியப் போட்டி மாணவர்கள் வர வேண்டிய நேரம் மாலை 4 மணி, போட்டி நேரம் 4:15 தொடக்கம் 5:15 வரை. எண்ணும் எழுத்தும் போட்டி மாணவர்கள் வர வேண்டிய நேரம் மாலை 5 மணி தொடக்கம், போட்டி நேரம் 5:15 தொடக்கம் 5:45 வரை. பார்வையாளர்களும் வரலாம். திருக்குறள் மற்றும் பேச்சு போட்டி விழா தொடங்கிய பிறகு மேடையில் நடைபெற இருக்கின்றது. நடுவர்கள் முடிவே இறுதியானது. மேடை நிகழ்ச்சிகள் 2 அமர்வுகளாக நடைபெற இருக்கின்றது. எனவே அனைவரையும் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிப்பதோடு 2ஆம் அமர்வு கருத்தரங்கம் தலைப்பு தமிழ் மொழி போராளிகள் பேராசிரியர் முனைவர் இலக்குவனார் அவர்களுடைய சொற்பொழிவு இடம்பெற இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து தொல்காப்பியம் வகுத்த உன்னத உயிர் உடல் மொழி முனைவர் மகேஷ் பாபு ஆகியோரின் சிறப்பு உரைகளும் இடம்பெற இருக்கின்றது. அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் விழா ஏற்பாட்டு குழுவினர். அண்மையிலே முக நூலிலே என்னுடைய மாணவர் 1990களிலே என்னிடம் கல்வி பயின்ற ஒருவர் தற்போது பிரித்தானிய நாட்டிலே கணக்காளராக பதவி வகிப்பதோடு பல்வேறு தமிழ் ஆராய்ச்சிகளிலே ஈடுபட்டு வருகின்ற ஒருவர் திரு இளங்கநாதன் குகநாதன் அவர்கள். அவர் எழுதிய சில கருத்துக்களை இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் சேர்த்துக் கொள்கின்றோம். குலம் வேறு, சாதி காஸ்ட் வேறு என்ற அடிப்படையிலே அவருடைய எழுத்தாக்கம் அமைந்திருக்கின்றது. குலம் என்பது பிறப்பின் அடிப்படையில் வருவது அல்ல, அது சாதி அல்ல. சாதி என்பது ஜாதி என்ற சொல்லின் கிரந்தம் நீக்கிய வடிவம். ஜா ஜனனம் என்பது பிறப்பினை குறிக்கும். அந்த சாதியே பிறப்பின் அடிப்படையிலானது. சாதி ஆரிய வழக்கமாகும். தமிழில் உள்ள குலம் என்பது பிறப்பின் அடிப்படையிலானதல்ல. இதோ பின்வரும் நாலடியார் பாலரினை காண்போம். நல்ல குலமென்றும் தீய குலமென்றும் சொல்லல வல்லற் பொருளில்லை சொற்சிறப்பின் ஒன்பொருள் ஒன்றோ தவங்கல்வி ஆழ்வினை என்றறிவாற்றன் ஆகும் குலம். நாலடியார் பாடல் 195. இந்த பாடலுடைய பொருள் என்னவெனில், நல்ல குலம் தீய குலம் என்று சொல்வதெல்லாம் பெயரளவில்தான். அப்படி ஒரு பாகுபாடு பொருள் அளவில் இல்லை. இதற்கு தொன்மையான சிறப்புடைய பொருள் ஒன்று உண்டு. கல்வி, தவம், ஆழ்வினை அதாவது முயற்சி எனும் இந்த அடிப்படையில் அந்த குலப்பாகுபாடு அமையும். இந்த பாடலுக்கான விளக்கம் சரியாக தற்போது விளங்கியிருக்கும் என்று நினைக்கின்றேன். நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு, மேலே தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம், குலத்தளவே ஆகுமாம் குணம் என்ற இடைக்கால அவையாருடைய மூதுரையிலே இந்த பாடலின் கருத்தை நோக்குவோமாக இருந்தால், சுருக்கமாக குலத்தளவே ஆகுமாம் குணமென சொல்வர். இப்பாடலின் பொருள், நீர் மட்டளவுக்கே ஆம்பல் செடி வளரும். அதே போன்று கல்வி, முயற்சி, ஒழுக்கம் என்பவற்றுக்கு அமையவே ஒருவருடைய குணம் அமையும் என்பதாகும். பிறப்பு அடிப்படையிலான சாதிக்கமய குணம் அமையும் என இதனை பிழையாக நாம் விளங்கிக் கொள்ளலாகாது இல்லையா? நல்லது நேர்களே, தொடரும் சிறப்பு பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு வான் அலைகளினூடாக உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
கண்ணகியாம் சீதையாம் கடை தெருவில் விற்குதடா, ஐயோ பாவம் காத்திருந்தால் வாங்கலாம், ஐயோ பாவம் கப்பாம் மானமாம். கண்ணகியாம் சீதையாம் கடை தெருவில் விற்குதடா, ஐயோ பாவம் காத்திருந்தால் வாங்கலாம், ஐயோ பாவம். கம்பனுக்கு சொல்லுங்கள் இதை கவிதை எழுதுவார், அந்த வள்ளுவரை கூப்பிடுங்கள் வாழ்த்து பாடுவார். கம்பனுக்கு சொல்லுங்கள் இதை கவிதை எழுதுவார், அந்த வள்ளுவரை கூப்பிடுங்கள் வாழ்த்து பாடுவார். அவள் பெயரோ அருந்ததி 50 ரூபாய், இவள் பெயரோ அகலிகை 20 ரூபாய். பத்தினிகள் பேரை வைத்து பறத்தையரை வளர்த்துவிடும் பாவிகள் பூமி, கற்பை பாருங்கள் சாமி. கற்பாம் மானமாம் கண்ணகியாம் சீதையாம் கடை தெருவில் நிற்குதடா, ஐயோ பாவம் காசிருந்தால் வாங்கலாம், ஐயோ பாவம். தவறு செய்வோர் மாளிகையில் இல்லையோ, புது மலர்களுக்கு ஆரணுப்பும் மண்
கொண்டு தேன் குடித்தால் மலருக்கு தான் தண்டனை. வழுக்கி விழும் பெண்களுக்கு வஞ்சனை. கற்பாம் மானமாம் கண்ணகியாம் சீதையாம் கடை தெருவில் விற்குதடா ஐயோ பாவம். காசிருந்தால் வாங்கலாம் ஐயோ பாவம். குணமிருந்தும் தவறு செய்வாய் குழந்தைக்காக ஒருத்தி. இந்த கொடுமை செய்ய உடன்படுவாய் குடும்பம் காக்க ஒருத்தி. படித்திருந்தும் வேலையின்றி பள்ளி கொண்டாள் ஒருத்தி. திரைப்பட தொழிலில் ஆசை வைத்து பலியானாள் ஒருத்தி. தாய்மொழியாம் தாய் நாடாம் தாய்மை எனும் பண்பாம். இங்கு சத்தியமாம் தத்துவமாம் தர்மம் எனும் ஒன்றாம். கடவுளுக்கும் பாடம் கற்பாம் மானமாம் கண்ணகியாம் சீதையாம் கழுத்தில் நிற்குதடா ஐயோ பாவம். காசிருந்தால் வாங்கலாம் ஐயோ பாவம் ஐயோ பாவம் ஐயோ பாவம்.
ஸ்ட்ரீமிங் நவ் ஆன்